வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆடியோ புக்ஸில் கேட்க போகிறது திருவல்லிக்கண்ணன் அவர்களோட வெயிலும் மழையும். செக்கம்மாளுக்கு எத்தனையோ ரகசியங்களை இனிக்க இனிக்க சொல்லும் ஒரே தோழி அவளுடைய கண்ணாடி தான். விலை குறைந்த சாதாரண கண்ணாடி தான் அது. இருக்கட்டுமே, செக்கம்மா மட்டும் பட்டும் படாடாவோ ஆடைகளும் கட்டி மினுமினுக்கும் சீமாத்தியா என்ன, வேலைக்காரி சீதையம்மாளின் மகள்தானே. சீதைக்கு தன் மகள் மீது அதிக அன்பும் ஆசையும் உண்டு. அவளை பற்றி தாய் கொண்டிருந்த பெருமைக்கு அளவே கிடையாது. எங்கள் சொக்கம்மா அதை சொன்னாள், எங்கள் சொக்கு இதை செய்தாள். இப்படி ஒரு நாளைக்கு 108 புகழ் பாடுவதில் அவள் மிகுந்த மகிழ்ச்சி கண்டு வந்தாள். சின்ன வயசிலிருந்தே அப்படி. இப்போ கொஞ்ச நாட்களாக சீதையின் பெருமையும் ஆனந்தமும் பௌர்ணமி இரவின் கடல் அலைகள் போல பொங்கி புரண்டு கொண்டிருந்தன. தாய் கண்ணோ பேய் கண்ணோ என்பார்கள். என் கண்ணே உனக்கு பட்டுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் சொக்கு. நீ ராணி மாதிரி இருக்க, சிலுக்கும் சீட்டியுமா உனக்கு புது புது ட்ரெஸ்ஸுக கட்டி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. குரங்குகளுக்கும் கோட்டான்களுக்கும் என்னம்மா மினக்கிட்டு தெரியுதுங்க, ராசாத்தி மாதிரி இருக்கிற உனக்கு நல்லா உடுத்தி அழகு பார்க்க என்கிட்ட காசு பண்ண இல்லடியேம்மா. இவ்வாறு வெளிப்படையாகவே தனது மனக்குறையை அருமை மகளிடம் சொல்லி தீர்த்தால் செய்வேன். சொக்கம்மா சமயம் கிடைத்த உடனேயே கண்ணாடி முன் ஓடினாள். ஆமாம், நீ ராணியேதான். உன் அழகு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கண்ணாடி அவளுக்கு உணர்த்தியது. கண்ணாடி மட்டும்தானா அவ்வாறு சொல்லும்? அவள் வீதி வழியே போகையில் எதிரே தென்பட்ட ஆண்களின் கண்களும் அதே கதையைத்தான் கூறின. நீ அழகி, ரொம்ப ஜோரா இருக்கிறா என்று அவர்களது பார்வை புகழ் ஒளி சிந்தவில்லையா என்ன? சிலர் ஒரு தரம் பார்த்ததில் திருப்தி அடைய முடியாமல் மறுபடியும் மறுபடியும் திரும்பி திரும்பி அவளை பார்க்கத்தானே செய்தார்கள். இது எல்லாம் என்ன என்ன சொக்கம் அவளுக்கு பெருமையாக இருந்தது. சந்தோஷத்துக்கும் குறைவு இல்லை. எண்ணி பார்த்தால் எல்லாம் கொஞ்ச காலமாக ஏற்பட்டு வருகிற நிகழ்ச்சிகளே. அவளிடம் அவளை அறியாமலே ஏதோ ஒரு மாறுதல் திடீரென ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது மெதுமெதுவாக உள்ளூர ஏற்பட்டு திடுமென ஒளி வீச தொடங்கியதோ என்னவோ. முந்திய மாலை வரை உறங்குவது போல் அழகற்று நிற்கும் மொக்கு அதிகாலையில் வசீகர வனப்பும் இனிய மனமும் பெற்று திகழ்கிறதே, அது மாதிரி. சொக்கம்மாளுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஆனால் அந்த மாறுதல் அவளுக்கு மிகுதியும் பிடித்திருந்தது. மற்றவர்கள் அவளை சிறுபிள்ளை என்று கருதுவதில்லை, இப்போதெல்லாம் அலட்சியமாக மதிக்கவில்லை, ஏட்டி வாட்டி என்ற தனிமையில் ஏவுவதையும் விட்டுவிட்டார்கள். அவள் பெரியவளாக வளர்ந்து விட்டாள். அவளது தந்தை கூட வாமா என்னம்மா என்ற முறையில்தான் பேசினார். முன்பெல்லாம் அப்படியா, ஏ முண்டோ, பரட்டை கழுதை என்றெல்லாம் ஏசிக்கொண்டிருப்பார். இப்போ எல்லாரும் சொக்கம்மா வளர்ந்து விட்டாள், நாளைக்கே இன்னொரு வீட்டில் போய் குடியும் குடித்தனமாக இருந்து நல்ல பேர் வாங்குவாள் எனும் ரீதியில் பேச்சுக்கு பேச்சு சொல்லுதிர்த்தார்கள். சீதையம்மாள் அவளை சின்ன பொண்ணு என்று கருதுவதை விட்டுவிட்டாள். தனக்கு சமமானவள், தனக்கு துணை என மதித்தாள். எல்லா விஷயங்களையும் மகளிடம் சொல்லுவாள். சில விஷயங்களில் மகள் தனக்கு வழிகாட்ட முடியும் என்று கூட அவள் எண்ணினாள். மகளின் ஆலோசனையை அடிக்கடி நாடுவாள். சொக்கம்மாளுக்கு இதெல்லாம் மிகவும் பிடித்திருந்தது. இந்த வாழ்க்கையில் விளையாட்டு பிள்ளை அல்ல அவள், அவளும் முக்கியமானவள் தான் என்ற கர்ப்பம் கூட அவளுக்கு ஏற்பட்டது. சொக்கம்மாளுக்கு வயசு 16. நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லை, பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு அலையிறதுக்கு, இனிமே சேலை தான் கட்டணும் என்று அம்மா உத்தரவு போட்டு விட்டாள். அம்மா விசேஷம் விழா நாட்களில் அணிவதற்காக வைத்திருந்த நல்ல சீலையும் ஜாக்கெட்டையும் முடித்து கொண்டு கண்ணாடி முன் நின்று அழகு பார்ப்பதில் அவள் அடைந்த மகிழ்ச்சி இவ்வளவா அவ்வளவா? கப்பல் காணாது அதை அடக்கிக் கொள்ள. தினுசு தினுசான புடவைகளை கட்டிக்கொள்வதற்கு சொக்கம்மாளுக்கு பிடிக்கும், எந்த பெண்ணுக்கு தான் பிடிக்காது. ஆனால் வாங்குவதற்கு வசதி இல்லை. நாகரீக ஜவுளி கடைகளின் முன்னால் கண்ணாடி பெட்டிகளுக்குள் நிற்கிற ஆள் வீர பொம்மைகள் தன்னை விட அதிர்ஷ்டம் செய்தவை என்று அவள் நம்பினாள். பின் என்ன, அப்பொம்மைகள் நவம் நவமான சாரிகளை, விலை உயர்ந்த ஆடைகளை, அழகும் கவர்ச்சியும் நிறைந்தவற்றை நாள்தோறும் கட்டிக்கொள்ள முடிகிறதே. ஒரே நாளில் அநேக தடவைகள் ட்ரெஸ் மாற்றம் செய்யவும் முடிகிறதே. தனக்கு ஒன்றிரண்டு அழகான சாரி நாகரிக புடவை கூட இல்லையே. இந்த விதமான என்ன ஆரம்பத்தால் தான் சொக்கம்மா முகத்தில் வாட்டம் படரும். இல்லாது போனால் அவள் முகம் ரோஜா பூதான். சந்தேகமில்லை, சொக்கம்மா பூச்செண்டுதான், கதம்ப கொத்து, மலர் தோட்டம் என்றே சொல்லிவிடலாம். பக்கத்து வீட்டில் கூடியிருந்த சுந்தரமூர்த்தி அப்படித்தான் சொன்னார், அவளிடமே சொன்னார். சொக்கம்மா ஒரு நாள் புதுவாயில் புடவையும் எடுப்பான ஜாக்கெட்டும் அணிந்து அந்த வனப்பிலும் அது தந்த ஆனந்தத்திலும் ஜம் என்று விளங்கினாள். அவளது கண்ணாடி சொன்ன புகழ்ச்சி மட்டும் அவளுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடையெல்லாம் எப்படி இருக்கு, புடவை நல்லா இருக்கா, எனக்கு பொருத்தமா இருக்குதா என்று கேட்டு கிடைக்கிற பாராட்டுரைகளை ஏற்று குதூகலம் அடைந்து கொண்டிருந்தாள். சுந்தரத்திடமும் கேட்டு வைத்தாள், ஜோராக இருக்கு, நீயே ரோஜாப்பூ மாதிரி அருமையா இருக்கிற என்றார் அவர். பொதுவாகவே புகழ்ச்சி பெண்களுக்கு மிகவும் உகந்ததாகவும் இனியதாகவும் அமைகிறது. அந்த புகழ்ச்சி யானின் வாய்மொழியாக வருவது பெண்ணுக்கு மிகுதியும் பிடிக்கும். சொல்லும் திறமை பெற்றவர்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லக்கூடிய விதத்தில் சொல்கிற போது அவள் கிறங்கி விடுகிறாள். சொக்கமாலும் பெண்தானே. அவள் உள்ளத்தில் தேன் நிறைந்தது. முகத்திலே மகிழ்வு மலர்ந்தது. அதனால் அழகிய புஷ்பத்தின் மீது வெயிலின் பொன்னொளி பாய்ந்தது போலாயிற்று. சுந்தரமூர்த்தி அதை ரசித்து வியந்தார். ஆஹா, எவ்வளவு அழகு! உன்னை வெறும் பூ என்று சொன்னால் மட்டும் போதாது. அழகழகான பூக்கள் பூத்து குலுங்கும் பூந்தோட்டம் என்றே சொல்ல வேண்டும். அவர் பேச பேச சொக்கம்மாளுக்கு இனிமையான பன்னீரை அள்ளி அள்ளி மேலெல்லாம் தெளிப்பது போன்று சுகம் ஏற்பட்டது. வெட்கமும் வந்தது. சும்மா இருங்க, கேலி பண்ணாதீங்க என்று முணுமுணுத்தாள். கேலி இல்லை சொக்கம்மா, நிசமா தான் சொல்றேன் என்று சுந்தரம் கூறிய விதம் அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாகத்தான் இருந்தது. அது முதல் அவள் சுந்தரமூர்த்தியின் புகழ் மொழிகளையும் இனிய பேச்சுகளையும் கேட்பதில் ஆர்வமும் ஆசையும் அதிகம் கொண்டாள். அடிக்கடி அவர் வீட்டின் அருகே வளையமிட்டாள். வலிய வலிய பேச்சு கொடுத்தாள். சுந்தரம் அவள் போக்குகளை ஆதரித்ததோடு வளரவும் வகை செய்தார். ஏதோ ஒரு கம்பெனியில் என்னவோ வேலை அவருக்கு. தனியாகத்தான் இருந்தார். ஹோட்டலில் சாப்பாடு, வறண்ட பொழுதுகள் நிறைந்த அவரது வாழ்க்கையில் இனிமை நிரப்புவதற்கு பெண் துணை எதுவும் கிட்டியதில்லை. எனவே சொக்கம்மாளின் சிரிப்பும் பேச்சும் வருகையும் போக்கும் அவருக்கு இன்ப நிகழ்ச்சிகளாக விளங்கின. ஒரு நாள் அவள் கேட்டாள், ராசா மகளே ரோசா பூவே என்று பாடுகிறார்கள், ராசா மகள் அப்படித்தான் இருப்பாளோ என்று. ராசா மகள் என்ன, நீயே ரோஜா பூதான். நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, ரோஜா பூவை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு உன் நினைப்பு தான் வருகிறது என்று சுந்தரம் சொன்னார். இன்று நான் வருகிற வழியில் ரோஜா பூ விற்றார்கள். நானும் அஞ்சாறு பூ வாங்கி வந்தேன். அழகான பூக்களை பார்த்து கொண்டிருப்பதில் எனக்கு எப்பவுமே ஆசை உண்டு. உன் தலையில் சூடிக்கொண்டால் உன் அழகும் பூவின் அழகும் இன்னும் அதிகமான கவர்ச்சி பெறும் என்றும் கூறினார். அவளிடம் ஒரு பூவை கொடுத்தார். சந்தோஷத்துடன் அதை வாங்கி கூந்தலில் சொருகி கொண்டு சொக்கம்மா நன்றாக இருக்குதா என்று குலைவுடன் கேட்டாள். ஜோர், மிகு அருமை என்று அவர் அறிவித்ததும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது போல இருந்தது அவளுக்கு. எனக்கு அடிக்கடி பூ வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். கனகாம்பரம், கதம்பம், முல்லை எல்லாம் விற்கும்போது எல்லாரும் நிறைய நிறைய தலையில் வைத்திருப்பதை பார்க்கிற போது எனக்கும் ஆசை வரும். ஆனால் காசுக்கு இங்கே போவேன். அவள் தன் மனக்குறையை வெளியிட்டாள். ஏன், என்னிடம் கேட்டிருக்கலாமே, உங்களிடம் எப்படி கேட்பது என்று வெட்கத்தோடு இழுத்தாள் அவள். பரவாயில்ல, இனிமேல் நீ பூ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிற போது என்னிடம் காசு வாங்கிக்கொள். அழகு தன்னை மேலும் அழகுபடுத்தி கொண்டு கண்ணுக்கு இனிய காட்சியாக விளங்குவது ரசிக்க வேண்டிய விஷயம்தான் என்று அவர் அளந்தார். அதன் பிறகு அவ்வப்போது சொக்கமா பூவும் தலையுமாக காட்சி தருவது இயல்பாகிவிட்டது. ஏது பூவு என்று சீதை சில சமயம் கேட்பதும், என் சிநேகிதி ஒருத்தி வாங்கினால் எனக்கும் தந்தாள் என்று மகள் சொல்வதும் சகஜமாகிவிட்டது. சிவப்பு சாந்தம், நைலான் ரிப்பனம், காதுக்கு கோல்டு கவரிங் நாகரீகம் அணியும் வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்ட போதும் சுந்தரமூர்த்தி அவற்றை அன்பளிப்பாக வாங்கி தந்தார். இப்படியெல்லாம் நீங்கள் ஏன் எனக்காக காசு செலவு செய்கிறீர்கள் என்று சொக்கம்மாள் கேட்டாள். சுந்தரம் மகா ரகசியத்தை எடுத்து கூறுவது போல் மென்குரலில் பேசினார். உண்மையில் எனக்கு ஆசை, அதனால்தான் என்று. அவ்விதம் அவர் சொன்ன விதமும் பார்த்த வகையும் சிரித்த சிரிப்பும் அவளுக்கு இன்ப கிளுகிழப்பு உண்டாக்கின. அவளிடம் இனம் கண்டுகொள்ள முடியாத பரவச உணர்வு கிளர்ந்து புரண்டது. அவர் முகத்தையே கவனித்து நின்றவளின் கன்னத்தை சுந்தரம் தன் விரலால் லேசாக தட்டினார். மேவாயை பற்றி அன்புடன் அசைத்துவிட்டு விரல்களை தன் உதடுகளில் பொருத்தி கொண்டார். அவர் கைப்பட்ட இடத்தில் இதமான உணர்ச்சி படர்வதை அவள் உணர்ந்தாள். உள்ளத்தில் குதூகலம் பொங்கியது. காலை இளம் வெயிலிலே குளிர் காய்வது போல சுகானுபவம் அவளை ஆட்கொண்டது. நாணம் மீதுற அவள் அங்கிருந்து ஓடிப்போனாள். தனது புது அனுபவத்தை, இதய துடிப்புகளை யாரிடமாவது சொல்லி எண்ணி எண்ணி பார்த்து மகிழ்வுற வேண்டும் என்று வந்தது அவளுக்கு. ஆனால் யாரிடம் சொல்ல முடியும்? அந்த பழைய கண்ணாடி தான் அவளுக்கு துணை. அதில் தன்னையே கண்டு தனது உணர்வு கிளர்ச்சிகளுக்கு விளக்கமும் விடையும் காண முயல்வதே அவளது வழக்கமாகிவிட்டது. வெயிலில் நின்று இதமான அனுபவம் பெறும் ஆசை சொக்கமாளுக்கு இல்லாமல் போகுமா? சுந்தரத்தின் பேச்சு, பார்வை, சிரிப்பு முதலியவற்றை அடிக்கடி அனுபவிக்க வேண்டும் என்ற தவிப்பை தான் அவள் அடக்க முடியுமா? வயது வந்த பெண் இப்படி ஒரு ஆண் பிள்ளையோடு பேசுவதும் சிரிப்பதும் விளையாடி பொழுதுபோக்குவதும் நன்றாக இல்லை என்று அக்கம் பக்கத்தினர் பேசலானார்கள். பெரியவளாகிவிட்ட பெண்ணுக்கு கொஞ்சமாவது அடக்க முடுக்கம் வேண்டாம், நீயாவது உன் மகளை கண்டித்து வீசியது என்று உபதேசமும் செய்தார்கள். சீதை அதை பெரியப்படுத்தவில்லை. அவளுக்கு தன் மகளிடம் நம்பிக்கை இருந்தது. தனது மகள் தவறான காரியம் எதையும் செய்ய மாட்டாள் என்னும் அகந்தையும் இருந்தது. எனினும் மற்றவர்கள் சொல்வதை மகள் காதிலும் போட்டு வைத்தாள் அவள். சுக்கமாக சிரித்தாள். அவர்களுக்கு வேலை என்ன என்று ஒதுக்கிவிட்டாள். ஒரு நாள் சுந்தரம் அழகான புது மாடல் நெக்லஸ் ஒன்றை சொக்கம்மாளிடம் காட்டினார். அவள் சிறுமி போல் வியப்புடன், ஐயா அருமையாக இருக்கிறதே, ஏது என்று கேட்டாள். வாங்கி வந்தேன் உனக்காகத்தான் என்று கூறி அவர் கையில் வைத்தார் அவர். அவள் ஆர்வத்தோடு அதை கழுத்தில் அணிந்து கொண்டாள். முகமெல்லாம் உவகை மலர்ச்சி. அந்த அறையில் கிடந்த கண்ணாடியில் பார்த்தாள். நல்லா இருக்குதில்ல, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது என்று துடிப்போடு விசாரித்தாள். ஜம்மன் இருக்குது, அதுவும் நல்லா இருக்கு, நீயும் நல்லா இருக்கிற என்று அவர் சொன்னார். அவள் அவர் பக்கம் வீசிய பார்வையில் ஆனந்தம் இருந்தது, பெருமை இருந்தது, ஆசையும் கலந்திருந்தது. யுவதியின் கண்களுக்கே இயல்பான கூரிய காந்த ஒளியும் இருந்தது. அவற்றால் வசீகரிக்கப்பட்ட சுந்தரமூர்த்தி அவள் அருகே சென்று அவளை இழுத்து தழுவி கொண்டார். அவள் கண்களுக்குள் மறைந்து கிடந்த அற்புதத்தை ஆராய விரும்புவர் போல் உற்று நோக்கினார். அவள் திடுக்கிட்டு திகைத்த போதிலும் செயல்திறம் இழந்து விட்டாள். உணர்வுகள் அவளை ஆட்டுவித்தன. இந்த புது அனுபவம் சுகமாகவும் மனோரம்யமாகவும் இருந்தது. அவளும் அவரோடு இணைந்து தலையை அவர் மார்பில் சாய்த்து கொண்டாள். என்ன பரமானந்த நிலை! இருவருமே இன்பச் சிறகு பரப்பி பொன்மயமான அந்த அற்புத வெயிலிலே மிதப்பது போல் பரவசமுற்று நின்றனர். அவ்வேளையில்தானா சீதையம்மாள் அந்த பக்கம் வர வேண்டும்? தற்செயலாக அவள் கண்ணில் பட்ட தோற்றம் பகீரென அவள் உள்ளத்திலும் வயிற்றிலும் தீயிட்டது. நல்லாதான் இருக்கு இந்த நாடகம் என்று சுறுசுறு உதிர்த்தாள் அந்த தாய். சீ, வெட்கமில்லை என்று காரி உமிழ்ந்தாள். இருவருக்கும் பொதுவான அந்த பேச்சு இருவரையும் சுற்றது. சொக்கம்மா வேகமாக விலகி தன் வீட்டுக்கு ஓடிவிட்டாள். அரியா பெண்ணை ஏமாற்றி தன் வலையில் விளைவைத்து அயோக்கியனை சுந்தரமூர்த்தி அவள் இவ்விதம்தான் எடை போட்டாள். கண்ணெடுத்து பார்க்கவும் விரும்பவில்லை சீதை. மகளின் சமாதானங்களும் உறுதிமொழிகளும் நெஞ்சில் அடிபட்ட நம்பிக்கை சிதை பெற்றுவிட்ட தாய்க்கு மன ஆறுதல் அளிக்கவில்லை. அவளும் அவள் கணவனும் தீவிரமாக முயற்சி செய்து அவசரம் அவசரமாக ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். சொக்கம்மா அழுதாள், அரற்றினாள். பட்டினி கிடந்தால் சுந்தரத்திற்கு தன் மீது ஆசை என்றும் தனக்கும் அவர் மீது ஆசை என்றும் அவர் தன்னை கல்யாணம் செய்து கொள்வார் என்றும் சொன்னாள். அவள் பேச்சு எடுபடவில்லை. சினிமாவிலே நாடகத்திலே பார்க்கிறபடி எல்லாம் வாழ்க்கையில் நடக்கணும், நடந்துவிடும் என்று அவள் எதிர்பார்ப்பது பிசகு என்று தாய் போதித்தாள். பெற்றோர் தேர்ந்தெடுத்த மணமகனையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. அவன் கண் நிறைந்த கட்டழகு குமரனாக இல்லை, அதற்கு யார் என்ன பண்ணுவது? அவரவர் தலையெடுத்தபடிதான் நடக்கும் என்று அம்மா சொல்லிவிட்டாள். மகள் மௌனமாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். முதல்ல இப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாம் சரியாகிவிடும். அவள் நன்மையைத்தானே நாம் விரும்புகிறோம் என்று சீதை அம்மாள் கூறினாள். உலகம் தெரிந்தவள் இல்லையா அவள்? தனது வாழ்க்கையில் பிரகாசிக்க தொடங்கிய வசந்த கால பொன்னிலை திடுமனை பற்றி வறண்டு விழும் என்று சொக்கம்மா கனவு கூட கண்டதில்லை. வாழ்வின் வானமே இரண்டு மழை பொழிய தொடங்கிவிட்டதாக அவள் நம்பினாள். அரியா பிராயத்தில் காலை இளம் வெயில் போல் தோன்றுகின்ற காதல் அன்றாட வாழ்வில் சிறிது நேரம் பகட்டிவிட்டு போகிற அந்தி வெயில்தான். அதன் மோகனம் வெகு காலம் நீடிக்காது என்பதை அந்த பேதை அறியவில்லை. சொக்கம்மாளின் சந்தோஷத்துக்கு சாட்சியாக இருந்த அவளுடைய கண்ணாடி தான் அவளது அழுகைக்கு மாறுதல் கூற தெரியாத அப்பாவி தோழியாக அமைந்தது.